स्वक्षः स्वङ्गः सदानन्दः नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिच्छिन्नसंशयः. 79வது ஸ்லோகம். பகவானுடைய நாமாக்கள்ல ஜோதிர்கணேஸ்வரஹாங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். 619வது நாம, 620வது நாம விஜிதாத்மா, மனசை ஜெயித்தவர். விஜிதாத்மான ஆத்மான மனசுன்னு அர்த்தம். மனசை ஜெயித்தவர், மனசு மட்டும் இல்லாமல் மனசுக்கு காரணபூதமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் மாய அவைகள் எல்லாம் ஜெயித்தவர். இந்த மாயையானது உலகத்தை எல்லாம் சுட்டி பண்ணக்கூடியதாக காரணமாக இருக்கு. பகவான் இந்த மாயைய தன்னுடைய வசமாக வைத்துக் கொண்டு சகல பிரபஞ்சத்தையும் சுட்டி பண்ற. அந்த மாயையானது அவரை ஒண்ணும் பண்ணாது. மனுஷியாலதான் மாயையானது ஆட்டி வைக்கிறது, ஆட்டி படைக்கிறது. நமக்கு எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு, தெரியல. அதனால ரொம்ப அவஸ்தப்படுறோம். பரமாத்மா அந்த மாயை தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கார். அதனால்தான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்து மாயாமே தாம் தரந்துட்டு. இந்த மாயையானது எனக்கு அடிமையா இருக்கு. மாயையை ஜெயிக்கணுமே ஆனால் அதுக்கு வழி மாயை கிட்ட போய் என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாயையானது மனுஷியால ஏமாத்தின்றே இருக்கும், அதனுடைய ஸ்வபாவம் அப்படி. அப்ப மாயை நீங்க ஜெயிக்கணுமே ஆனால் என்ன சரணாகதி பண்ணணும்? இதுதான் எல்லா தத்துவமும் சொல்றது. நடராஜா தான் ஆனந்தமாக அவர் நாட்டியம் ஆடிண்டே இருக்கார். லாஸ்யம் நாட்டியம் தாண்டவம் எல்லாமும் ஆடுறார். அவர் என்ன பண்றார், ஒரு கையால தன்னுடைய பாதத்தை காமிக்கிறார். ஏன், இந்த பாதத்தை பிடிச்சுடையானால் உமக்கு சம்சாரத்தில் இருக்கிற எல்லா துன்பமும் போகும். அதான் அதனுடைய சுரூபம். ஏழ்மலையான் முழங்கால கையை வச்சுட்டு இருக்கார். எதற்காக, நீங்க சம்சாரம்னு நினைச்சு என்னால தாங்க முடியலையே இந்த துன்பம் அப்படின்னு நினைச்சுண்டு எவ்வளவு கவலைப்படுற இடம். இந்த கவலையெல்லாம் எனக்கு முழங்கால வரைக்கும் பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, ஒரு பாதம் தான், 1/4. மீதி எல்லாம் என்னன்னா மீதி முக்கால் பாகம் சம்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லை, அப்படி நான் மாயாதீதமாக இருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறார். எல்லா ஸ்வரூபமும் தேவதா ஸ்வரூபமும் இதைத்தான் சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அவர், மாயை அடக்கின்றிருக்கிறவர். மாய மட்டும் இல்ல மனசையும் அடக்கினவர். மனசை எப்பொழுது அடக்கினமோ அப்பொழுது நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் போயிடுது. ஏன்னா நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுகமோ துக்கமோ நம்ம ஸ்தூல சரீர வழியாகத்தான் நமக்கு வந்து இம்சப்படுறது. புலன்கள் வழியாக நாம் விஷயங்களை அறிகிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, சிலது நமக்கு பிடிக்கிறது, சிலது நமக்கு பிடிக்கல. நாம் நினைத்த மாதிரி சிலது இருக்கு, நாம் நினைத்ததுக்கு மாறுதலாக சிலது இருக்கு. நினைத்த மாதிரி நமக்கு இருக்குமே ஏனால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, அதுக்கு மாறுதலாக இருக்குமையானால் நாம் அதனால ஒரு துன்பத்தை அடைகிறோம். ஆகியால் புலன்கள் வழியாக தான் நமக்கு வருது. இந்த புலன்கள்லயே உடம்பு முழுக்க தோல் இருக்கோ இல்லையோ அதன் வழியாக சுகமோ துக்கமோ சீதோஷ்ணங்களோ இவைகள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்டதான சீதோஷ்ணங்கள் சுகம் துக்கம் நம்ம அனுபவிக்கிறோம் அல்லவா. இவைகள்லாம் இந்த பூத உடல்ல நமக்கு நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிற பரியந்தம் தான். எப்பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் இதை விட்டு போயிடுதோ இனிமேல நமக்கு சுக துக்கங்கள் தெரியல. அதனாலதான் ராத்திரி தூங்குறப்ப என்ன நடக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு விவகாரம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம தூங்குற சமயத்துல இதை பத்தி நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு இந்த ஸ்தூல சரீரத்துல ஒரு அபிமானம் இருக்கிறதுனால. அதே மாதிரியே இந்த ஸ்தூல சரீரமானது மனசோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த மனசை அடக்கினோமையானால் மனசுலோனி மர்மமுலனும் அப்படின்னு மனசுல இருக்கக்கூடியதான விஷயங்களை தெரிந்து கொண்டோமையானால் அதை நாம் எப்படி நிறுத்துறது என்கிறத அறிந்து கொண்டோமையானால் இனிமேல ஒரு துன்பமும் இல்லை. அத பர்மனண்டாக மனசு என்ன, மனசுக்கு காரணமான அறியாமை என்ன, அது அந்த மாய என்ன, எல்லாவற்றையும் அடக்கி தன் இஷ்டப்படிதான் எல்லாமும் நடக்கும். எது நடந்தாலும் தனக்கு இஷ்டம் இருந்தா அதோட சம்பந்தப்படுவார், இல்லைன்னா தனித்து தனிமையா இருக்க கத்துக்கொண்டவர். ஆயால் அவருக்கு விஜய் விஜய் தாத்மா. உன்னால ஜோதிர் கணேஸ்வரகான்னு சொன்னோம், உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் இவர் தான் காப்பாற்றி கொண்டிருக்கார், எல்லாவற்றுக்கும் பிரகாசத்தை ஒளியை கொடுத்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அவர் தன்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். ஆயால் விஜிதாத்மா விஜிதா ஆத்மா மனா ஏனா, யாரால் இந்த மனசானது கட்டுப்பட்டப்படுத்திருக்கோ, தனக்கு அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கோ, மனசை ஜெயித்துள்ளவரோ அவருக்கு விஜிதாத்மான்னு பேர். விஜிதாத்மா மட்டும் இல்ல விதேயாத்மா, இது விஜிதாத்மா விதேயாத்மான்னு சேர்த்து படிக்கணும். விஜிதாத்மா அவிதேயாத்மா, யாரையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் மாயையை கண்ட்ரோல் பண்றார், மாயையை தனக்கு வசமாக வைத்துக் கொண்டிருக்கார். ஆனா அவரை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒத்தரம் கிடையாது. ஏன்னா ஆதி தேவகா மகாவீரியா, அமிதமான வீரியம் உள்ளவர். அவர் இதுவரைக்கும் எப்பொழுதுமே தோத்து போனதில்லை, அமிதமான வீரியமா இருக்கார். அதோடு மட்டுமல்ல அவர் அவருக்கு மேல யாரோ ஒருத்தருந்து நீங்க இது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு இது பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. யாராலையும் கட்டளை இடப்படக்கூடியவர் இல்லை அவிதேயாத்மா. இது ஒரு பெரிய ஒரு விசேஷம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கோம், யாரா இருந்தாலும் சரி அதுக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டே இருக்கார். சம்சாரத்துக்குள்ள அப்படித்தான், நமாத்துக்குள்ள அப்பா அப்பா சொன்னபடிதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த அப்பாவுக்கு இன்னொரு அப்பா இருக்கார், அவர் சொன்னபடி இவர் கேட்கிறார். அவர் கேட்டா என்ன பண்றார், அவர் அவருக்கு மேல இருக்கக்கூடியதானே பகவான நம்பிட்டு இருக்கார். அப்படி மேல போயிட்டே இருக்குன்னு, அப்படி இப்ப உத்தியோகத்துல இருக்கார், ஒரு சாதாரணமா இருக்கிற மேல ஆபீசர் சொன்ன பேச்சு கேட்கறான், ஆபீசர் சொன்ன பேச்சு அதுக்கு மேல என்ன மேனேஜர் இருக்கிறான், அதுக்கு மேல இருந்ததுதான் சேர்மனுங்கிறான். சேர்மன் மட்டும் அவர் இஷ்டமா எல்லாத்தையும் பண்ணி விடாம பண்ணப்படாது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ங்கிறார். அவளை கேட்டா நாங்க இல்ல சார், இங்க இருக்கக்கூடிய ஷேடோ டஸ்க் என்ன மாதிரி தான் பண்றோம் அப்படிங்கிறான். கடைசியில் அதுவாட்டு போயிட்டே இருக்கு, யாரும் எதை சொன்னாலும் ஒண்ணும் கிடையாது, நான் தான் என் இஷ்டமாக எதையாவது நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியதான விவகாரம் ஒருவருக்குமே இல்லை லோகத்தை நம்ம பார்த்த. ஆனா நம்ம சொல்றது சுதந்திர பாரத தேசம், நம்ம இஷ்டமாக எதையும் பண்ணலாம். உங்க இஷ்டமாக நீங்க எழுந்துக்க கூட முடியல சார், கால இடம் கொடுக்க மாட்டேங்கிறதுங்கிறான், மீதி விடுங்கோன்னு உட்கார்ந்து எழுந்துக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம சரீரமே நமக்கு ஒத்துக்குள்ள நம்ம என்னத்தை சுவாதந்திரம் சொல்றது எப்படி, சாதாரணமாக சுவாதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வஸ்துதா சுவாதந்திரம் எங்க இருக்கு, பரமாத்மா நடத்துலத்தான் இருக்கு. மற்ற பதார்த்தங்கள்லாம் சொல்றதுக்கு பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணினார், உலகத்தை சிருஷ்டி பண்ணிருப்பது இந்த உலகமானது ஒரு தர்மம் எனக்கூடியதான தண்டவாளத்தில் தான் போகணும். ஆகையால் தர்மத்தை சிருஷ்டி பண்ணின, சாத்தவர்ணயத்தை சிருஷ்டி பண்ணி அதுல தர்மமானது இருந்தா தான் ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பிராமணாலையும் க்ஷத்ரியாலையும் சிருஷ்டி பண்ணின. பிராமணன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அப்பத்தான் அவன் நிஜமான ஒரு பிராமணன். சர்வதா சர்வகாலமும் ஈஸ்வர தியானத்தோட இருக்கணும், பூஜை பண்ணணும், ஜபிச்சுட்டு இருக்கணும், பகவானுக்காக ஹோமாதிகள்லாம் பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன சார் லாபம் வருது உலகத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக மனுஷர்களுக்கு நல்ல மனசு உண்டாகுது, மனசுல ஒரு நிம்மதியானது உண்டாகுது. எப்பொழுது மனசு நிம்மதி ஏற்படுறதோ அப்ப அதிகமான ஒரு செயலை அவன் பண்ணலாம். ரொம்ப கவலையோட இருந்து அவன் எந்த காரியத்தையும் ஒழுங்கா பண்ண முடியாது. மனசுக்கு கவலை குறைஞ்சது, மனசானது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, அந்த சந்தோஷத்தோட நிம்மதியாக அவன் உற்சாகத்தோட நிறைய காரியங்கள் பண்ணுவான். அப்ப அந்த மனசுக்கு நிம்மதி வரணுமே ஆனால் அதற்காக தர்மமானது அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு பிராமணர் பண்ணிட்டு இருக்கா, ஆனா சில சமயத்துல என்ன ஆகுனர் ஞாபகம் வச்சிருக்கோம், இந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஒரு பின்னால் இருந்துன்னு யாராவது பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கணும். காயத்ரி ஜபம் தினந்தோறும் 1000 பண்றதுன்னு ஆரம்பிச்சார், ஒரு நாள் பண்ணார், 2 நாள் பண்ணார், 3 நாள் சேமே தினமா இருக்கு, இன்னைக்கு 100 பண்ணினா போறோம்னு, நேற்றுதான் 1000 பண்ணினேன்னு, இங்க 100 பண்ணா போறோம்னு. அடுத்த நாள் பார்த்தார், 100 எதுக்கு சார், 10 பண்ணி தான் போருமான்ட்டேன். ஏன்னா காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு சார், அது என்ன சாதாரணமா, இவனே சொல்ல ஆரம்பித்தான் விவகாரம் முழுக்க. அப்ப என்னாச்சு, அந்த ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணணும்னு ஆரம்பிச்சோமே ஆனால் அதுக்கு தடையாக நம்ம கிட்டையே நம்மகிட்ட ஒரு இருக்கக்கூடியதான ஒரு குணம் ஆலஸ்யம் மனுஷியான சரீரத்தோமான். அப்ப அதுக்கு உற்சாகம் பண்ணணும் யாராவது, இது அவசியம் நீங்க பண்ணித்தான் ஆகணும், இப்படி பண்ணினாதான் நல்லது அப்படின்னு அப்பப்ப சொல்லிக் கொண்டே இருக்கணும். நாமும் அந்த நிலையிலேயே இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி அவளை பண்றதுக்கும், ஒருவேளை அவ பண்ணலைன்னா பண்ணுங்கன்னு அவ இது பண்றதுக்கும் உற்சாகம் பண்றதுக்கும் ஒரு வியக்தி வேணும். அவளை யார் என்ன, அதுதான் க்ஷத்ரியன். ஒரு ராஜாவா இருக்கிறவன் ஒரு பிராமணால நீங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கணும், இந்த ஹோமங்கள் பண்ணணும், இந்த ஜபங்கள் பண்ணணும், பாராயணம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு நல்லதுல தூண்டி கொண்டே இருக்கணும். இப்படி நல்லதை தூண்டி கொண்டே இருந்தாலும் நல்ல கர்மாவை பண்ணிட்டு இருக்கிறவா அவ சந்நிதியில மற்றவ சேர்ந்தாலே அவளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். நீங்க பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கேள், தினந்தோறும் விஷ்ணு தரிசனம் படிக்கிறேள், பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கேள், ஒண்ணும் வேண்டாம், உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா போறோம், அவளுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மகான்கள்லாம் இருக்க, தபஸ்விகள்லாம் இருக்க, அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா பக்கத்துல நம்ம இருந்தவையான நம்ம மனசுல சாஞ்சல்யம் குறையும், இந்த கவலையானது குறையும். மனசனுடைய சுவாவம் அப்படி, நாலு பேர் சிரிச்சுட்டே இருக்கிற காலத்துல நீங்க அங்க போய் உட்காந்து மும்முன்னு இருப்பீடா கிடையாது. அவ சிரிச்சுட்டு இருக்கிற காலத்துல நம்ம அங்க போய் சிரிச்ச சிரிப்பு மனத்தோட இருப்போம். அதே போல ஒரு கிராமத்துல எல்லாரும் அழுதுட்டு இருக்க, அங்க போய் சிரிப்பிடும். ஏன், சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போதும் மனசு வேலை செய்யும். அதே போலயும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடியதான ஒருத்தர் மகான்களுடைய மனசு பக்கத்துல நம்ம இருந்தோமையானால் நம்ம மனசுக்கும் அதே குணம் வரும். அதற்காக தர்மத்தை நிலைநாட்டணும். இந்த தர்மம் என்கிறது தான் எல்லாத்துக்கும் ரொம்ப வசதின்னு சொல்லி தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக பண்ணி ஏஷதே துர்விதரணா ஏஷாம் லோகானாமசம்பேதாய, இவர் தான் தர்ம சேது, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தவர். ராமோ விக்கிரகவான் தர்ம, ராமன் என்ன பண்ணினார், எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தர்மத்தை நாம கைவிடப்படாது அப்படின்னே நடந்துட்டு இருந்தார். அதே போலயே பகவான் கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை விசேஷமாக எடுத்து உரைத்தார். அப்படி இந்த அவதாரங்கள்ல பண்ணியதான ஸ்வரூபமே எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுஸ்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் திருஜாமியகம், எப்பப்பொழுது தர்மங்கள்ல குறைகிறதோ அப்பொழுது நான் அந்த தர்மத்தை நிலநாட்டுவதற்காக மறுபடியும் பூலோகத்துல ஒரு மனுஷியனாக தெரிகிறத எடுத்துக்கொண்டு நரத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அல்லவா. அப்படி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்தையும் வசந்தியான இந்த தர்மத்தை தயார் பண்ணிட்டு இருக்கார். பிறகு தர்மத்தை தயார் பண்ணின பிறகு தர்மத்தை நிலநாட்டுவதற்காக இருந்துட்டு தான் அந்த தர்மத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கார். ஆகையால் அவர் அவிதேயாத்மா, இது ஒரு அர்த்தம், விஜிதாத்மா அவிதேயாத்மா அப்படின்னு. ஆனா இந்த நாமாவை விஜிதாத்மா விதேயாத்மான்னு கூட பிரிக்கலாம். விதேயாத்மான்னு பிரிச்சா என்ன, பகவான் எப்பொழுதுமே யாரா இருந்தாலும் சரி என்ன பண்றாரு தெரியுமோனா, தன்னுடைய பக்தாளுக்கு அடங்கி இருக்கார். அவர் யாருக்கும் அடங்கி இருக்க வேண்டியது இல்லை, இருந்த போதிலும் பக்தாளா இருக்கவையானால் அவ பக்தா சொன்னபடி கேட்கிறார். இல்லைன்னா அர்ஜுனன் எப்படி, அர்ஜுனனுக்கு தேரோட்டியானா இருந்தது இருந்தார் பாருங்க. அர்ஜுனன் கேட்கிறார், சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே சுதா, இரண்டு சைன்யங்களுக்கு நடுவில் தேரை கொண்டு போய் நிறுத்துங்கிறார். பகவான் திருத்தினாரே, திருத்தலாமா, தேர் ரெண்டு சைன்யங்களுக்கு நடுவில் ரெண்டு பேரும் போகப்படாது, இவாளும் போகப்படாது அவளும் கூட போகப்படாது. ஏன்னா யாவதே தான் நிறேஷேகம், யார் என்னோட சண்டை போடுறதுக்காக ரெடியா இருக்காளோ அவளை நான் பார்க்கணும், என்னோட சண்டை போக்குறதுக்காக யார் துடிச்சுட்டு இருக்காளோ அவளை நான் பார்க்கணும். ஆகையால் முதல்ல என்ன பண்ணுங்க, அங்கே போய் நிறுத்துங்க. நிறுத்தினாரா இல்லையா, அதான் பார்க்கணும். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு சொன்னா பகவான் அதுக்கு தகுந்தா போல அவ சொன்னபடி கேட்கிறாரா. அதே மாதிரியே கிருஷ்ண பரமாத்மா பிறந்த காலத்துல யசோதா அம்மா என்ன பண்ணினா, கிருஷ்ணன் பாலை கொடுன்னு கேட்டா கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சா, ஆனா அதுக்குள்ள ஞாபகம் வந்துருச்சு, சமையல் கட்டுல குடம் நிறைய பாலை வச்சுட்டு அடுப்பு மேல வச்சுட்டு வந்துட்டேன், அது ஏதோ ஒரு சத்தம் பண்ணிட்டு இந்தம்மா பார்த்தாளாம், பாலெல்லாம் பொங்கி போடுபடுதுன்னு கிருஷ்ண பரமாத்மா கீழே உட்கார வச்சுட்டு அங்கே போனான். பகவானுக்கு கோபம் வந்துடும், பால் கடைஞ்சிருந்தாலும் இல்லையோ, தயிர் கடைஞ்சிருந்தாலும் இல்லையோ, இந்த மத்தை எடுத்துன்னு தயிர் அடித்தார். குடம் எல்லாம் பழைய நாள் இப்ப ஸ்டீல் பாத்திரம் மாதிரியா, இப்பதான் நம்ம ஸ்டீல் பாத்திரம் அது இது வச்சுட்டு இருக்கோம், ஆகையால சரி அப்படியே இருக்கும், என் மேல என்ன ஒரு சொட்டை விழும் அவ்வளவுதான். அப்ப என்ன சொன்னார், குடமோ இல்லையோ அடி அடிச்சார் டக்குன்னு கீழே விழுந்துருது, உடஞ்சு போயிடுது. உடஞ்சு போனதுமே என்ன ஆச்சு, ரூம் முழுக்க ஒரே தயிர் ஆயிடுச்சு. பகவான் என்ன பண்றார், ரொம்ப சந்தோஷம், வேணும் தானே பண்ணினார், அந்த தயிருக்கு மேல கடைஞ்சதான வெண்ண பாகத்தை தான் எடுத்தார், இஷ்டமா சாப்பிட்டார், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கையிலையும் எடுத்துட்டார், மேல பின்னால போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, உரலுக்கு போய் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன இதுல கட்டணுங்கிறதுக்கா உரல்ல போய் உட்கார்ந்துருக்கார். மர்கான் போட்சன் அங்க இருக்கக்கூடியதான குரங்குகள்லாம் வரிசையா வந்திருக்கு. ஏன்னா போனாலதான் ராமாவதாரத்துல இருந்த குரங்குகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்ததோ இல்லையோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஓஹோ அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இவர் எல்லாருக்கும் வேட்டையை கொடுத்துட்டே இருக்கார். வந்து பாக்குறா யசோத எப்படி இருக்கும் பாருங்க. அது சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, ஏதோ குழந்தை தள்ளி இருந்ததுன்னு இல்லை, வேறும்னு உடச்சிருக்குன்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கும். என்ன பண்ணினா இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு வேலைன்னு, இப்ப தயிர் போறது மாதிரி வீடு எல்லாம் சுத்தப்படுத்தணும், இவ்வளவு சமப்படுத்தணும், என்ன பண்றதுன்னு நேர போய் குழந்தைய பிடிக்கணும்னு பாக்குறேன். எங்கேன்னு தேடி தேடி பாக்குறேன். அது நம்ம மாதிரி இப்ப 400 square feet பிளாட் நடந்துட்டு இருக்கலாம். அதுதான் இல்ல, தேடி தேடி பார்க்கணும். விந்தூரத்துல உட்காந்துன்னு இந்த குரங்குகளுக்கு வெண்ணையை போட்டுருக்கு. தான் கஷ்டப்பட கடைஞ்சதான வெண்ணைய குரங்குகளுக்கு போட்டுக்கொண்டே இருக்குன்னு எப்படி இருக்கும். அந்த ஓட ஆரம்பிச்சு விட்டார். ஓடு ஓடுன்னு ஓடுறாரு. எவ்வளவு தூரம் ஓடுறது? இதோ சின்ன குழந்தை ஓடுறது. அந்த அம்மாவுக்கு ஓடி பழக்கம் இல்லை. உடம்புழுக்கெல்லாம் வேசி கொட்டுறதான். வேசி கொட்டுறப்ப பகவான் பாக்குற, அடாடா நம்ம மேல எவ்வளவு பக்தியோட இருந்தவன். போன ஜென்மம் அவளை தபஸ் பண்ணி இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு தபஸ் பண்ணிதான் இந்த குழந்தைய பெற்றிருக்கா. எங்கேயோ நான் பிறந்தேன், இருந்தாலும் இங்க வந்திருக்கேன். ஏன் இந்த அம்மா பண்ணியதான தபஸ்னால, ஆகையால் அந்த அம்மாவுக்கு நாம துன்புறுத்தப்படப்படாது அப்படின்னு தானே வசமானார் பகவான். என்ன பண்ண, தானே வசமானார். வசமான பிறகு என்ன, அதட்டி உன்னை அடிச்சு விடுறேன் பாருன்னாரா, கண்ணை கசக்கினாரா, கண்ணுல வச்சதான மையெல்லாம் முகம்லாம் ஆயிடுதான். இது என்னடா விவகாரம், பகவானே அழறாருன்னு அழற மாதிரி ஆக்ட் பண்ணினா எப்படி இருக்கும் பார்க்க சகிக்கல அந்த அம்மாவுக்கு. உன்னை அடிக்க மாட்டேன், இருந்தா ஆனா தெரியும் செய்து என்ன பண்றேன்னா உன்னை கட்டி விடுறப்பா, வெளியில எங்கேயும் போக விடாம அப்படின்னு கட்ட முயற்சி பண்ற. ஜங்கடோ நம்ம பூத்தேனா கட்டணும்னு ஆரம்பிச்சா, எத்தனை கயிறு சேர்ந்து கட்டினாலும் அந்த இடுப்புக்கு 2 அங்குலம் குறைகிறதா கரெக்டா வருது, முடி போடதான் முடியலங்கிறது. இன்னொரு கயிறு கட்டினார், அதே முடி போட இப்படின்னு பாகவதத்துல அப்படி ரசிக்கிறார். கடைசியில என்ன ஆச்சுன்னு, அந்த அம்மாவுக்கு பக்திக்கு தான் இணங்கி, பக்தி பக்தியா பயாபகா, பக்திக்கு இணங்கி தானே வசமானார். வசமான பிறகு மறுபடியும் உரல்ல கட்டி விட்டாளா, நீங்க எதையாவது பண்ணுங்க, நான் படுற சேஷ்டையே விட போறது இல்லை. இந்த அம்மா கட்டிவிட்டு என்ன நினைச்சிருக்க, சாஸ்திரமா அங்கேதான் இருக்க போறான், கொஞ்ச நேரம் அனுப்புறோம், அழ போறான், அழுதா அப்புறம் வந்து நம்ம வந்து அவுத்து விடுவோம், இனிமேல இவருக்கு புத்தி சொல்லுவோம் நாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, சரி போயிட்டு வந்தார். இந்த அம்மா உள்ள போனாலோ இல்லையா, உள்ள போய் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு பார்த்தா இவர் என்ன பண்ணார், அதை இறங்கி அப்படியே அந்த உரலை இழுத்துட்டே 2 மரங்களுக்கு நடுவில் போனார். என்னடா ஆச்சுன்னார், 2 மரம் சாந்து தபேலு கீழே விழுந்தது, எல்லாரும் நந்தரோட வந்து சேர்ந்துருக்கா. இந்த மரம் மேல விழுந்திருந்தா இந்த பையனுடைய கதி என்ன ஆச்சு, இப்படி நீ கட்டலாமா, இப்ப என்ன ஆச்சுன்னு இவரை வையணும்னு பார்த்ததுக்கு அந்த அம்மா வந்துருச்சு, ஒண்ணும் சொல்ல முடியல. இருந்தாலும் விவகாரம் என்னன்னு, அந்த பக்திக்கு வசமா இருந்து கொண்டு அவளுக்கு அடங்கி இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் அவர். தான் ஸ்வரூபமாக அவிதேயாத்மா, இருந்தாலும் பக்தாளுக்கு விஜயாத்மாவாக இருக்கார். ஆகையால் இந்த ராமாவை விஜிதாத்மா விஜேயாத்மா, விஜிதாத்மா அவிதேயாத்மா, 2 விதமாகவும் பிரிக்கலாம். விஷ்ணுதாஸ்நாமத்துல இது போல நாமாக்கள் சிலது இருந்துருக்கு, தத்தாதாஸ்நாமத்திலையும் இப்படி இருக்கு. இதுல விஷ்ணுதாஸ்நாமத்துல விசேஷமாக இந்த ராமாவில 2 விதமா பிரிக்கலாம். நக்கேனாபி விஜேயா ஆத்மா ஸ்வரூபம் அத்யா, யாராலையும் அடக்க முடியாதான ஒரு ஸ்வரூபம், எல்லாரை விட உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், ஆகையால் அவிதேயாத்மா. அதற்கு பிறகு சத்கீர்த்தி சதி அவிததா கீர்த்தி அத்யா இது சத்கீர்த்தி, சரியான புகழ் உள்ளவர். பகவானுடைய புகழை பாடிண்டே இருக்கணும், நிஜமான புகழ் அவருக்குத்தான். அவருடைய அனுகிரகம் வந்தா தான் மற்றவர்கள் எல்லோருக்கும் புகழ். அவாவா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கா, வாழ்க்கையில நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா, எல்லா விஷயத்திலையும் நல்ல காரியம்னு இந்த துறையில தான் நல்ல கல்யாணம்னு இல்லை. படிக்கிறது ஒண்ணு, படிக்கிறது 4 பேருக்கு கொடுக்கறது, அதே போலயே பணத்தை சம்பாதிக்கிறது, அது நல்ல காரியம் தான். தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கணும் தான் சொல்றது. பணத்தை சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, நல்ல வழியாக சம்பாதிக்கணும், அதே போலயே அதை நல்ல வழியாக உபயோகப்படுத்தணும். நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை வைத்துக்கொண்டு மற்ற பதார்த்தங்களை 4 பேருக்கு தானம் பண்ணணும். இப்படி இந்த தானம் பண்றதுன்னு எல்லோருக்கும், இன்னாருக்குத்தான் இல்லை, தானம்ங்கிறது எல்லோரும் பண்ணணும். எங்களும் பண்ணணும், நானும் பண்ணணும், எல்லோரும் பண்ணணும். சர்வப்பிரிய பிரிய ஜனங்களும் தங்கிட்ட இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை ஓரளவுக்கு இன்னொருத்தருக்கு தானம் பண்ணணும். அல்ல தானம் பண்றது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுல வித்தியாசம் இருக்கு. ஒரு பகுதி நம்மளை விட கீழ்தரமா இருக்கிறவர்களுக்கு நம்ம பண்ணணும், இன்னொரு பகுதி வேதாத்தியனம் பண்ணினவாள கொடுக்கணும், ஆச்சார செய்தாளா இருக்கிறவாள் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாருக்கும் வந்து சேரும். ஒரு உயர்ந்ததான ஒரு நிலையில வேதாத்தியனம் பண்ணி ஆச்சாரத்தோட இருக்கிறவாளை கொடுத்தோம் ஏன்னா அதனால லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படும். ஆகையால் அவளையும் காப்பாற்றணும். நமக்கு கீழ் இருக்கக்கூடியதான ஜனங்கள், கீழ்நிலையில இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு நம்ம சகாயம் பண்ணும். ஆனா அந்த தியாகம்ங்கிறது ரொம்ப அவசியம். அதனாலதான் ந கர்மனா ந பிரஜையா ந தனேனா தியாகேன ஏகேன அமிர்தத்வமானது தியாக ஏவேத்யரே செய்யது அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. அப்படி இந்த தர்மங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொரூபத்துல இதனால் அவருக்கு ஒழுங்கான அமிதமான ஒரு கீர்த்தி வருது. இந்த கீர்த்தியானது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கீர்த்தி பிரதிஷ்டைன்னு எல்லோருக்கும் இருக்கணும். ஒரு மனுஷன் வாழலான்னு ஏதோ காசு இருக்க வாழலான்னு மட்டும் இல்லை சாமி, லோகத்துல இருக்கிறவா எல்லோரும் அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கீர்த்தி புகழ் வரணும். அவர் உத்தியோகத்துல நல்லா வேலை செய்கிறார், தன் எடுத்த காரியத்தை நல்லா வேலை செய்கிறார், 10 பேரோட நல்லா பழகிறார், முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு புகழ் எல்லோருக்கும் வரணும். இல்லைன்னா மெக்கானிக்கலா பசுமாடெல்லாம் வாழறாப்பால நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மனுஷன் பாருங்க, 10 பேருக்குள்ள இவர் ஏதோ நல்லவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். நல்லவர் கெட்டவர்னு எண்ணம் வராம இருந்தாலும் போறோம், அப்படியாவது இருந்தாலும் சரி, லோகத்துல எப்போ அப்படி நடந்துக்கணும். அந்த கீர்த்தியானது நமக்கு எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம். நம்ம கீர்த்தின்னு 4 பேருக்கு தெரியும், ரொம்ப பேர் என்ன பண்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சார், ஆனா ரெகக்னேஷனே வரமாட்டேங்கிறது சார், இது ஒரு பெரிய கவலை. உங்களை ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு கொஞ்சம் யோஜனை பண்ணணும். ஜனங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கு, உத்தியோகத்துல இருக்கேன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆனா எனக்கு நல்ல பேர் வருது, வேற யாருக்கோ நல்ல பேர் வருது, எனக்கு மட்டும் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாரோ பண்ணினான்னு தான் சொல்லிட்டு இருக்காள், இந்த எண்ணம் இறக்கப்படாது. ஞாபகம் இருக்கணும், நம்ம பண்ணக்கூடியதான எந்த செயலா இருந்தாலும், உத்தியோகம் மட்டும் இல்ல எந்த செயலா இருந்தாலும் பகவத் அர்ப்பணமாக பண்றதுன்னு கத்துக்கணும் முதல்ல, அது பர்ஃபெக்டா பண்ணணும்னு கத்துக்கணும் முதல்ல. நீங்க எதை பண்ணினாலும் எது எப்படி பண்ணினா ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படி பண்ண கத்துக்கணும். பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே நான் இது இன்னாருக்காக பண்ணல பகவானுக்காக பண்றேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்ம பண்றது நமக்காக தான், நல்லா தெரியுது. உத்தியோகத்துக்கு எதுக்கு போறேன், காசு வரணும், சம்பளம் வரணும், அந்த காசு வந்ததுதான் நம்ம சௌக்கியமா இருப்போம். இந்த எண்ணத்துல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதையும் நீங்க காலம்பர எழுந்து பல் வளர்க்கறது வந்து ஆரம்பிச்சு எல்லா செயலும் பகவானுக்காக நினைச்சு பண்ணுங்களேன். இதுக்கு என்ன லாபம் வருது, அதுக்காக இது பண்றேன் வேண்டாம். ஆத்துல மாமி சமைக்கிற, சமைக்கிற காலத்துல யாருக்கு சமைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன நம்ம சாப்பிடணும், ஆத்துக்காரர் சாப்பிடணும், குழந்தைகளுக்கு இப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பழைய நாள்ல அப்படி சொல்ல மாட்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன், அபிசாக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பா. பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த எண்ணமே பார்க்கணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கோம், பகவானுக்கு ஹவிசு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா பழைய நாள்ல. அதே போலயே அந்த சமைக்கிறது முதல் கொண்டு அவள்லாம் பாட்டு பாடிட்டு பகவன் நாம அவ சொல்லிட்டே பாடிட்டு, அது சம்பிரதாயத்திலே இந்த மாதத்துக்குள்ள வந்துருது. இஷ்டமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போறேன்னா அவ பாட்டுக்கு குளிக்காமலேயே ஆரம்பிச்சிருவா எல்லாத்தையும். இந்த ஆரம்பிக்கிறது வேற என்ன இருக்க, எல்லாமே தயாராக இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சமையல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்க, அதை கொண்டு வந்து அப்படியே மறுபடியும் சூடாக்கி மறுபடியும் போட்டோம், அதையும் சாப்பிட்டுருக்கேன். இப்போ இதுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கணும். நம்ம அப்பப்போ தயார் பண்ணுறோம், அப்பப்போ தயார் பண்ணும் பொழுது நமக்குன்னு தயார் பண்ணலை, பகவானுக்குன்னு தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதை சாப்பிடும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்காள், காயத்ரி மந்திரத்தினால புரோட்சணம் பண்ணி அதை இது பண்ணி இது வந்து பகவானுக்காக நான் உட்கொள்கிறேன், நான் உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் என் இவக்குள்ள இருக்கக்கூடியதான பிராண ரூபியாக எந்த பகவான் இருக்காரோ அவருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். பிராணா யஸ்வாஹா பானா யஸ்வாஹா வியானா யஸ்வாஹா அப்படின்னு இந்த வியாபாரிகள் எல்லாம் சொல்லி சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்கான். அப்ப இது என்ன, நான் எனக்காக சாப்பிடல, என் வயசுல பசிக்கிறதுக்காக சாப்பிடல, வயசுக்குள்ள இருக்கக்கூடியதான பிராண ரூபியாக எந்த பகவான் இருக்காரோ அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக சாப்பிட்டுருக்கோம். ஒவ்வொரு செயலும் நீங்க பண்றதே பகவானுக்காக நினைச்சுண்டு பண்றது ஒண்ணு, கடைசியில என்னன்னு அதுவும் பண்ணிவிட்டு கடைசியில எத்கரோடு எது எஜு போது ததாசியது எத்கரோடு ததர்ப்பணம் மதர்ப்பணம் அப்படின்னு பகவானுக்காக அர்ப்பணம், காயேனவா சாமனசேந்திரியேனுவா புத்தியாத்மனாவ பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே ச சமர்ப்பயாமி. அப்படியே எல்லாவற்றுக்கும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். இப்படி பண்ணி கொண்டே இருந்தோமையானா என்ன ஆறு தெரியுமோ, நான் புகழானது உங்களை தேடி வருது சார். நீங்களை புகழை தேடி போக வேண்டாம். லோகத்துல ஜனங்கள் நம்ம பேரு பேப்பர்ல வரணுங்கிறதுக்காக இதை பண்ணி அதை பண்ணி அலையலாம் பாருங்க, ஒண்ணும் வேண்டாம். உங்களை தேடி புகழ் வரும். ஏன், அந்த பகவானுடைய அனுகிரகம். அது இருந்ததான் புண்ணிய எரியோ லபியதே. கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண லீலாமிருதத்தில் இல்லா தரங்கடையில சொல்றது புண்ணிய எரியோ லபியதே. ஒரு மனுஷனுக்கு புண்ணியம் இருந்தா தான் புகழானது வரும். இப்படி உயர்ந்ததான ஒரு புகழ் யாருக்கு இருக்குன்னு, புகழ் எல்லாம் யாருக்கு சொந்தம், பகவானுக்கு தான். என்ன உலகத்தை படைச்சவர், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தவர். நாமும் சில சமயத்தில் நினைக்கிறது உண்டு, என்ன இந்த பகவான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் நமக்கு முன்னுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலையே, ஒரு அடி ஒரு சார் முன்னுக்கு வந்து நாலு சார் தெரிஞ்சு கீழே போயிட்டு இருக்கோமே அப்படின்னு கவலைப்படுறவாள்லாம் இருந்துட்டு இருக்க. ஆனா அவளுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்லணும். அவளுக்கு தெரியாததுனால அப்படி பேசல. முதல்ல உங்களுக்கு இந்த சரீரம் கொடுத்தாரா, இந்த சரீரத்துல கண்ணு காது மூக்கு நாக்க கொடுத்துருக்கார, தோலை கொடுத்துருக்கார, இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருந்தா இவருடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் ஒழுங்கா இருக்கிறதுனாலதான் நம்ம அது என்ன இது என்னன்னு வைக்கிறோம். கையோ காலோ இல்லாத போனா இல்ல கண்ணு இல்லாத போனா இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அது இருக்கு சார், ஆனா வேலை செய்யலைன்னு எப்படி இருக்கு பாருங்க. இப்ப முதல்ல இவையெல்லாம் இருக்கு, வேலைக்கெல்லாம் பசிக்கிறது, பசிச்சா இவனுக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்கல. இப்ப பகவான பெயர்றதுக்கு காரணம் என்ன, பசிக்கிறது, எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், அது கிடைக்காதனால அவரை வச்சுட்டு இருக்க யோஜனை பண்ணிப்பாரு. ஆனா வசுதா எவ்வளவு பெரிய உலகத்தை தயார் பண்ணி அந்த உலகத்துக்கு மனுஷியால் என்ன பசுவாதிகள் என்ன பட்சியாதிகள் என்ன இத்தனையும் தயார் பண்ணி அவைகள் எல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கணும்னு இத்தனை பண்ணினதான பகவானுக்கு வந்து நம்ம அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாமோ. நம்ம பண்ணின வந்ததான துக்கங்கள்லாம் நமக்கு எதனால வந்திருக்கு, ஜென்மாந்தரம் பண்ணினதான பாபத்தினால வந்து. உமக்கு மட்டும் துக்கம் வரல, எல்லாருக்கும் தான் வருது. ரோட்ல சில நாய் இருக்கு, அதுக்கு ஒன்னும் ஆகாரம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிற நாய் பார்த்துருக்கடா, இன்னொரு நாய் ஆனந்தமா ஏசி கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கு, அதுக்கு தனியாகவே ஒரு ஆகாரங்கள், நம்ம சாதாரணமான ஆகாரம் இல்லை. அவைகளுக்குள்ளேயே ஏன் இந்த வித்தியாசம், அது பண்ணியிருந்தான புண்ணியம். அதே மாதிரிதான் மனுஷியாளு கூட யார் புண்ணியம் பண்ணிருக்கோ அவளுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கிறது. நாம் அந்த புண்ணியம் பண்ணணுமே, ஏன்னா அதுக்கு வேண்டியதான முயற்சி எடுத்துக்கணும். பகவான் நாமாவை சொல்லணும், பகவானுடைய நாமாவை கீர்த்தனம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வந்த மாதிரி புகழாந்து தானா ஒடிகிறோம். ஆனா வசுதா உலகத்துல இருக்கிற எல்லா எல்லோராலையும் போற்ற தகுந்தவர், போற்றப்படுபவர் யாரு, பரமாத்மாவா தான் இருக்கணும். ஆகையால் அவர் சத்கீர்த்தி. அதனால ததா அமிததா ஒரு நாளும் மாறாதான புகழானது அவருக்கு. அத்யா இது சத்கீர்த்தி. அதற்கு பிறகு அழகான நம சின்ன சம்சயா, இந்த டவுட்னு ஒண்ணு இருக்கு சார், இந்த சந்தேகம் இருக்கு. இது இல்லாத மனுஷனை கொஞ்சம் தேடி பாருங்க, எந்த ஃபீல்ட்லயாவது முதல்ல ஒரு சந்தேகம். கிளாஸுக்கு வந்திருக்கோமே, மெயின் டோர் கதவு மூடிட்டு வந்திருக்கோமா திறந்து வந்திருக்கோமா, ஒரு சந்தேகம் வந்ததுன்னா என்னாலதான் கிளாஸ்ல ஒண்ணுமே பிடிக்காது. இவ்வளவு நேரம் வந்துட்டு இருக்கோம், இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே, என்ன இருக்க போறது, அதுல இருந்தா என்ன எடுத்துன்னு போறான், அதெல்லாம் கிடையாது. மூடிட்டு வந்திருக்குமா, நான் மூடினா போலதான் டவுட்டு, ஆனா சரியா இல்லையம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தேடா இல்ல அப்படியே எரிஞ்சுட்டு இருக்க மறந்து வந்துட்டேடா, ஏன் சார் இப்படி கிளாஸ்ல ஞாபகப்படுத்துறேன் இப்படின்னு ஆயிடும். வஸ்துதா நீங்க யோஜனை பண்ணி பார்த்தேன்னா மனுஷியாளுக்கு சந்தேகம் அப்பப்ப வருது. இந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி என்ன பண்ண முடியும், அங்க நேரா போய் பார்த்தாதான் முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இது இங்கே மட்டும் இல்ல, எல்லா விஷயங்கள்லயும் இருக்கு. அது அப்பப்ப நமக்கு வந்து சில சந்தேகம் ரொம்ப துன்பத்தை கொடுக்கறது, சில சந்தேகம் அவ்வளவு போனா பரவாயில்ல போங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோம். ஆனா சந்தேகமே இல்லாத வியக்தி உண்டா, அது பார்த்தேன்னா பகவான் ஒருவர் தான். நமக்கு அப்பப்ப சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தேகங்கள்லாம் எப்ப போகணும், சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா, எல்லா டவுட்டும் அன்னைக்குதான் முடியும். எப்பொழுது ஞானம் வருதோ, எப்பொழுது பரமாத்மாவை அறிகிறீரோ, அப்பொழுதுதான் எல்லா சந்தேகங்களும் போகும். ஏன்னா சந்தேகங்களானது நமக்கு வர்றதுக்கு மனசனுடைய விகல்பம், இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்துட்டு இருக்குமா, அந்த மனசானது என்ன பண்றதுன்னு சந்தேகத்தை தானே கலப்பி விடுறது. நம்ம பத்திரமா இங்க வச்சிருக்கோம் சார், வெச்சமா இல்லையா, இது வேற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை தீர்மானம் பண்ற பாருங்க, சந்தேகம் மனசுல ஹிம்சை பண்ணிட்டே இருக்கும். அது அதோட மறங்கும்னு சொன்னா மறக்கவே மறக்காது, ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பொருளையும் சில பேர் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அவன் மறக்கணும்னு நினைச்சதுதான் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏது. ஏன்னா நீங்க எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறுபடியும் மறுபடியும் ரிப்ளேட் பண்ணிட்டே இருக்கும், அது ரிவர்ஸ் ரியாக்ஷன் பேர், ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் இந்த சந்தேகங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். பகவான் பகவத்கீதையில சம்சய ஆத்மா வினஸ்யதி, சந்தேகங்கிறது மகா பாபிஷ்ட தரம். அந்த சந்தேகங்கள் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கிறவனுக்கு அவன் வேற வழியில நாசம். ஆகையால் சந்தேகம் போகணும். சந்தேகம் போகிறதுக்கு என்னன்னா, சந்தேகம் இல்லாதான் நிச்சயம் வந்தாதான் சந்தேகம் போகும். சந்தேகம் எப்ப போகும்? நிச்சயம் வந்தாதான் சந்தேகம் போகும். நிச்சயம் எப்ப வரும்? பகவானை அறிந்தாதான் நிச்சயம் வரும். ஏன்? அது ஒண்ணுதான் உண்மை. மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற பதார்த்தங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படி இப்படி நினைக்கிறோம், அத்தனை விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கு. பாருங்க வீட்டுக்குள்ள மெட்ராஸ் எப்படி இருந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்ப 50 வருஷம் வேண்டாம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தெரு வழியா போனேன், 6 மாசத்துக்கு முன்னால ஒரு வீடு இருந்துச்சு, இப்ப என்ன வீடே காணும்? என்னடா நேரம் இடிச்சு கட்டிவிட்டா 4 மாடி வந்துருது, எவ்வளவு வேகமா கட்டிட்டு இருக்கேன் என்ன சுவாமி நேரம். அது அப்படித்தான், எது நம்ம பிக்சடா நினைச்சோமோ அதெல்லாம் மாறிட்டே இருக்கு. மாறாத பதார்த்தம் ஏதாவது ஒண்ணு தெரியறதோ, பூமியை உட்பட மாறுறதுன்னு எங்க பள்ளமா இருந்ததோ இங்க மேடாயிடுது, எங்க மேடா இருந்ததோ அங்க இருக்கிற மணல் எல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டா சார் என்னடா இது நேரம் பள்ளம் ஆயிடுச்சு. விவகாரம் முழுக்க ஒண்ணும் வந்தனாலையும் சொல்ல முடியல. மனுஷியால பார்த்தேன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தா அடையாளமே தெரியலையே, என்ன இவ்வளவு வீக் ஆயிட்டேன் அப்படிங்கிறவன் தான். அவன் ஒண்ணும் வீக் ஆகல, 4 தரம் கேட்டான்னு வச்சுங்களேன், என்னமோ ஆயிடுது போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டான், விவகாரம் என்னடா சின்ன ஒண்ணும் இல்ல, சௌக்கியமா தான் இருக்கு, வெயிட்டு ஹைட்டு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற. அப்ப லோகத்துல மனுஷர்கள் பாருங்க, சர்வதா சர்வகாலம் ஏதோ விஷயத்துல மாறிக்கொண்டே தான் இருக்கு. எல்லா விஷயங்களும் மாறுறது, மாறாமல் எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியதான பகவான் அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தருக்கு தான் புன்சிரிப்பு, மந்தஸ்மிதம், எப்பொழுதும் அந்த சிரிப்போட ஆனந்தம். ஏன்னா உள்ளூர ஒரு ஆனந்தம் இருக்குன்னு, மனுஷனுக்கு இதயத்துல ஆனந்தம் இருக்குமே, ஆனால் அந்த ஆனந்தம் தான் முகத்துல தோணும். முகத்துல ஒரு சாந்தி இருக்கு பத்தில, அந்த சாந்தியானது ஆனந்தமானது எப்ப வரும்? உள்ளூரும் நிஜமாக ஆனந்தம் இருக்கணும். உள்ளூரும் ஆனந்தம் எப்ப வரும்? கவலை இல்லாம இருக்கணும். அதுதான் சந்தேகம் இருக்கப்படாது. முதல்ல கவலைக்கு ஆரம்பம் சந்தேகம். எல்லாரும் பாருங்க, நம்ம ரிட்டையர் ஆனப்புறம் நம்ம சௌக்கியமா இருக்க முடியுமா? இப்ப ஏதோ சௌக்கியமா இருக்கும் இல்லையோ? இல்ல சார், சேவிங் ஃபார் எ ரெய்னி டேன்னா அதுக்குன்னு ஏதோ சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து வச்சா வெச்ச பிறகு அப்புறம் மறுபடியும் சார் நம்ம சேர்த்து வைக்கிறது அன்னைக்கு போருமா சார்? இப்ப என்னதான் பண்ண போறது? இன்னைக்கு உங்களால எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுதோ அவ்வளவுதான் சேர்த்து வைக்கிறேன். அன்னைக்கு போருமா சார்? என்ன விலை ஏறி ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் இவ்வளவு ஏறதுன்னா சரி ஏறதா நீங்க என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் உங்களால பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன முடியுமோ என்ன வச்சோம்னா அது ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேங்க்ல போடுவோமா அந்த பேங்க்ல போடுவோமா? அதுக்கப்புறம் போட்ட பிறகு அந்த பேங்க் சௌக்கியமா இருக்காரு யாரையும் காமிச்சா பாப்பானே சொல்லி சந்தேகங்கள் பாருங்க. மனுஷன் என்னைக்காவது விடுறதா விட இந்த சந்தேகங்கள்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னு ஒரு வியக்தி இருக்கணும்னா அது பகவான் ஒருவர் தான். ஏன் நித்திய திருப்தா நிறைஸ்வரா, எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறதா தெரியும் எல்லா விவரம். அந்த நிலையானது நம்ம அவரை தியானம் பண்ணாமையான உங்க மனசுனுடைய சுவாவம் எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆயிடும். எப்பொழுதுமே நம்ம நல்லதையே நினைச்சுட்ட மாதிரி மனசு நல்ல வழியிலேயே இருந்துட்டு இருக்கோம். ஆகையால் அப்படிப்பட்டதான சொரூபம் நமக்கு வரணும் எனக்கூடியதான அம்சத்துக்காக தான் சின்ன சம்சயா கரதல ஆமல கவது, உள்ளங்கையில இருக்கக்கூடியதான நெல்லிக்கனி மாதிரி. உள்ளங்கையில நெல்லிக்கனி எதுக்கு சார்? உள்ளங்கையில ஏதாவது ஒரு 1 ரூபாய் காயின் வச்சிருந்தாலும் கிளியரா தானே தெரியுது. இந்த நெல்லிக்கனின்னு ஏன் சொல்றேன்னா, இல்ல நெல்லிக்கனி இருக்க பதிலா அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது வச்சிருந்தேனால் கையில இருக்கக்கூடியதான ரேகைகள்லாம் அந்த பக்கம் தெரியும். ஒரு கிளாஸ் பீஸ், சுத்தமான கிளாஸ் பீஸ் வச்சுட்டேன்னா அது எப்படி அந்த பக்கம் தெரியும்? இந்த பழைய நாள்ல கிளாஸ் இல்ல, அதனால அவர் நெல்லிக்கனின்னு எழுதினார், அவ்வளவுதான். இப்ப நம்ம கிளாஸ் பீஸ் வச்சுட்டோம், ஏன்னா அந்த பக்கம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பதார்த்தங்கள் எப்படி தெரியுமோ அது மாதிரி உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி கரத்தல ஆமல கவது. இது ஒண்ணு பாஷ்யக்காரர் எப்ப எழுதினாலும் அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. இது ஆமலக்கீன்னு ஒரு பதார்த்தம், இந்த ஹாரீத்தக்கின்னு உண்டு. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான பதார்த்தங்கள். ஆமலக்கம்னா பெரிய நெல்லிக்காய், இந்த சின்ன நெல்லிக்காய் அற நெல்லியும் பருவதில அதை 4 வாயில போட்டுன்னு அப்புறம் ராத்திரி எல்லாம் தொண்டை கட்டிவிடும், அதுக்கப்புறம் அந்த இருமிட்டே இருப்பான். அது இல்லை, பெரிய நெல்லி இருக்க பதில அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த பெரிய நெல்லி அப்படியே காய்ச்சி அதன் தேன்ல போட்டு அதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றது சாஸ்திரங்கள்லாம் ஆயுர்வேதங்கள்லாம் சொல்றது. அந்த ஆமலக்கம் கையில வச்சுட்டு இருந்தா அது ஒண்ணு சாப்பிட வேண்டாம், நீங்க வெறுமனை கையில குடிச்சுட்டு இருந்தா அது பிளட் பிரஷரை குறைக்குமா? இது பாருங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. ஆமலக்கத்தை கையில வச்சுட்டு இருக்கணும், அதனால ரத்தசிராவமானது அது குறையும் அப்படின்னு ஆயுர்வேதமா இருக்கு. அதனாலதான் கரதல ஆமலக்கவது பாஷ்யக்காரர் எதுக்காக பிரயோகம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தெரியணும் மனுஷங்களுக்கு. தெரியாமலேயே நமக்கு ஏதோ சாதாரணமாக உள்ளங்கை நெல்லிக்கறி போல அப்படின்னு பெரிய சித்தர்கள்லாம் இப்படி சொல்லுவா. இந்த சித்தர்கள் சொல்ற வாக்கியத்துக்கு ஏதோ அர்த்தம் உண்டுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் திருஷ்டாந்தமா தான் உள்ளங்கையில இருக்கிற கல்லு மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்ப கல்லு நல்லா தானே தெரியுது, இல்ல ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி படிக்க மாதிரி சொல்றது ஆமலக்கம்னு ஏன் சொல்றா? இது ஒண்ணு. அதே போல ஆரியத்தக்கின்னு ஒண்ணு கடுக்காயின்னு சொல்லுவா, அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த கடுக்காய் போட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடியதான துர்கந்தமான துர்வாசனையெல்லாம் வெளியில போயிடும், போயிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடிய இதென்ன மாதா பிதான்னு சொல்வாளா. இந்த ஆமலகத்தையும் ஹாரியத்தையும் அவ்வளவு விசேஷம்னு சொல்றா. அது மாதிரி கரதல ஆமலகம் அது சர்வம் சாட்சாத் கிருதவதா, எல்லாவற்றையும் கண்ணோட பாக்குறத. டவுட் எப்ப வரும்? நமக்கு தெரியாத போறதான், கரெக்டா தெரியாத போறதானே டவுட் வருது. பக்கத்து ரூம்ல ரெண்டு மாம்பழம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சார் மாம்பழம் சொன்னார், அது பெரிய பழமா சின்ன பழமா, பழுத்து இருக்கா இல்லையா, அது எல்லோ கலர்ல இருக்கா இல்ல கிரீன் கலர்ல இருக்கா, எனக்கு எத்தனை சந்தேகம் பத்தல. அது திதிக்குமா இல்ல திதிக்காதா, புளிக்கிற பழமா இல்ல, அதோட மட்டும் இல்ல அந்த பழமானது நல்லா ரைப்பா இருக்கா ரெடியா இருக்கா உட்கொள்றது தகுந்தா போல இருக்கா இல்லையா, இப்படி ஆயிரம் டவுட் இவனுக்கு வருது. காரணம் என்ன தெரியுமான்னு, இந்த சந்தேகம் வர்றது காரணம் ஒண்ணுமே தெரியாதவனுக்கு சந்தேகமே வராதுன்னு. ஒன்னும் தெரியல அவன், ஸ்கூல்லே படிக்கல, ஒன்னும் தெரியல, டவுட் எங்க இருந்து வரும்? உமக்கு தான் டவுட் வருது. செல்போன்ல நம்பர் போட்டா அவனுக்கு எப்படி சார் கேட்கறது? என்ன நீர் போட்டு இருக்கேன் அவன் ஹலோங்கிறா புரியுது இல்ல, இது வயரும் இல்ல ஒரு கனெக்ஷன் இல்ல, எப்படி போறதுன்னு? அது காத்து வழியா போறது சார், காத்து வழியா இதுதானா போகணும், அவர் பேசுற பேச்சும் போறது ரெண்டும் இடிச்சுக்காதா? இவன் உட்காந்துன்னு அந்த செல்போன் முன்னால வச்சுட்டு என்னமோ டவுட் பேசிட்டே இருக்கான். கடைசியில ஒன்னும் தெரியல. ஒரு சந்தேகம் வர்றது காரணம் என்ன? கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாதனாதான். முழுமையா தெரியலன்னு சந்தேகம், இருட்டுல கும் இருட்டு, ஒரு பொருளும் தெரியல, இருட்டா இருக்குன்னு பயமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வந்தா அந்த காலம் சாயங்காலம் 6 மணி, இங்க இருந்து அங்க பாக்குறேன் 8 ஒரு இடத்துல, அங்க ஏதோ ஒரு பொருள் அப்படியே அசைகிறது. இவன் பார்த்தான் பாம்போ, வெறும் காயர் சாருது, ஆனா என்னடான்னா இவன் இருட்டா இருக்கா அந்த அது அசைகிற மாதிரி தெரியுது, ஆனா எதுவும் தெரியல. பாம்பா இருக்குமோ நினைச்சான் பயந்துட்டு இருக்கான், கும் இருட்டா இருந்தா பாம்பே கயிறே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஸோ இப்ப ஒரு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன? மனுஷனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் தெரியாம இருக்கிறது, அதனாலதான் சந்தேகம் வருது. இப்ப அந்த நேர கண்ணோட பார்த்துட்டேன், ரெண்டு மாம்பழம் இருக்குன்னு சொன்னேனே, நீங்க நேர போய் பார்த்துட்டேன், இப்ப உங்களுக்கு டவுட் இருக்குமா? பழத்தை பார்த்துட்டேன், அந்த மஞ்சள் கலர்ல தான் இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது, அந்த பழுத்த பழமா இருக்கு, அது சாப்பிட்டோம்னா இத்தனையும் தெரிஞ்சிருக்கு. முன்னாலே வெறுமனும் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கிற காலத்துல 1000 சந்தேகங்கள் வந்தது. கண்ணெதற்க தொட்டு பார்த்துவிட்டேன், கிட்ட போய் பார்த்துவிட்டேன், இப்ப ஒரு சந்தேகமும் இல்லை. ரெண்டு தான் இருக்கு, மூணு இல்ல, பழுத்து தான் இருக்கு, நல்ல சாப்பிடலாம், நல்ல பழம் எல்லாமும் நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். காரணம் என்ன? கண்ணோட பார்த்துவிட்டேன். எப்பொருளை நீங்க நேரா பார்த்துவிட்டீங்களோ அதுக்கு மேல அதுல சந்தேகம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு என்னன்னு, எல்லாமே அவருக்கு நேர ஞானம் சார். சர்வவித் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடியதான பொருள் தான் தெரியும், கண்ணுக்கு முன்னால இருக்கிற பொருள் தான் தெரியும். உங்களுக்கு லிமிடேஷன் எவ்வளவு தெரியுமோ பிரசன்ட் ஆப்ஜெக்ட் தான் தெரியும். நேற்று இருந்ததான பொருளை இன்னைக்கு தாங்கள் பார்க்க முடியாது, நாளைக்கு வரக்கூடியதான பொருளை இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள முடியாது, இப்ப இருந்தா தான் பார்க்க முடியும். சோ பிரசன்ட் தான் உங்களால பார்க்க முடியும். பகவானுக்கு என்ன தெரியுமோன்னா, அவர் முன்னால இருந்ததான பதார்த்தம், இன்னைக்கு இருக்கிற பதார்த்தம், 10 வருஷத்துக்கு பின்னால இருக்கிற பதார்த்தம் எல்லாம் அவருக்கு தெரியும். அர்ஜுனன் கேக்குறான், என்ன சுவாமி உங்களுக்கு எப்படி தெரியும்னு பகவான் சொல்றார், பகூனிமே வியதி தானி ஜன்மானி தவச அர்ஜுனா தான்யம் வேத சர்வாணி நத்வம் வேத்தவரந்தவா பகுனிமே வியதீதானே, நான் ஒரு 1000 பிறவை எடுத்திருக்கேன்பா, நீயும் 1000 பிறவை எடுத்திருக்க, எந்தெந்த பிறவில என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு பர்ஃபெக்டா டைரக்டா இன்னைக்கு தெரியும் எனக்கு. ஆனா உனக்கு நேத்து என்ன நடந்ததுன்னு மறந்து போயிரு. டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், நேத்து உங்க காலத்துல என்ன சமைச்சான்னு கேட்டு பாருங்க, சமைச்சவாளே கேட்டு பாருங்க, சாப்பிட்டவாள வேண்டான்னு, சாப்பிட்டவா ஏதோ டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருப்பா, சமைச்சவாளை சாப்பிட்டு கேட்டு பாருங்க, அதுவும் ஒரு டவுட் தானே, ஏன்னா என்ன பண்ணிருக்கோம், இருங்க ஒரு நிமிஷம் பாரு. சில பேர் வந்து பிரிட்ஜில் போய் பார்த்துட்டு ஓஹோ இதுதானா அப்படின்னு சொல்ற மகான்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. நமஸ்தே டாம் மகாத்மனாம் அவா இருக்கட்டும், ஜெனரலா கேட்டு பாருங்க விவகாரம் என்னென்ன. இதுவே மனுஷன் மறந்து போயிட்டான். ஏன் தெரியுமா, நாம அன்னைக்கு ஆன பிறகு அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நீங்க இது ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இல்ல, அது வச்சுக்கணும்னு எண்ணம் இருந்தா ஞாபகம் இருக்கும். நம்ம சாதாரணமா ஏதோ சமைக்கணும் அவ்வளவுதான் விட்டோம். ஆனா பகவான் என்ன பண்றது தெரியுமா, என்னென்ன நடந்ததோ எல்லாம் அவருடைய மைண்ட் ஸ்கிரீன்ல அப்படியே இருக்குன்னு, ஒரு நாளும் போகாதவருக்கு. ஸோ பழச்ச அப்படி அப்படியே பார்க்கலாம், அதுவும் தெரியும். இன்னைக்கு நடக்கிறதா தெரியும், நாளைக்கு நடக்க போறதா அதுவும் சூட்சம ரூபமா இருக்கு, அதுவும் பார்க்கலாம். நாளைக்கு நீங்க என்ன சமைக்க போறேன்னு நீங்களே தீர்மானம் பண்ணல, ஆனா அவருக்கு தெரியும் என்ன ஃபியூச்சர்ல என்ன ஆக போறதுங்கிற, என்ன கர்ம பலமாக எந்தெந்த பதார்த்தங்கள் உண்டாகணும், நீங்க என்னென்ன சாப்பிடணும்னு எல்லாம் இருக்கோ இல்லையோ. ஸோ விவகாரம் முழுக்க பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணும் பிரத்யட்சம் அவருக்குன்னு, நமக்கு பாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபக சக்தியோட ஞாபகத்தோட சொல்லணும், ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் நீங்க சொல்லணும். பிரத்யட்சமாக பார்க்க சாப்பிட்டு உள்ள போயாச்சு, இன்னும் எப்படி பார்க்க முடியும் உங்களால. ஆனா அவருக்கு என்னன்னு, அவருக்கு எல்லாமே பிரத்யட்சம், முக்காலத்திலையும் பிரத்யட்சம், சகல பதார்த்தங்களும் பிரத்யட்சம், எல்லா மனுஷியாருடைய பதார்த்தங்களும் பிரத்யட்சம், உலகம் முழுக்க அவருக்கு பிரத்யட்சம். ஆகையால் அவருக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகியதான் சொல்ற கரதல ஆமல கவது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி சர்வம் சாட்சாத் கிருதவதா, எல்லாவற்றையும் சாட்சாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறவருக்கு குவாபி சம்சயோ நாஸ்தி, எங்கேயுமே எந்த விஷயத்திலையும் சந்தேகமே இல்லை. இது சின்ன சம்சயா அப்படின்னு பகவானுடைய நாமாக்கள்ல விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சயா அப்படிங்கறத பார்த்தோம்.